ஈழ மண்ணுக்கு மாத்திரமன்றி உலகெங்கும் பறந்துபட்டு வாழ்கின்ற தமிழினத்திற்கே ஒரு தேசிய தலைவனை உருவாக்கி தந்த வல்வை மண்ணிலேதான் கிருஷ்ணகுமார் என்கின்ற கிட்டுவும் அவதரித்தார். 2/1/1960 பிறந்த இவரது பெற்றோர் சதாசிவம் பிள்ளை, ராசலட்சுமி ஆகியோர் ஆவர். 1961 யாழ்ப்பாணம் கச்சேரி முன்பாக இடம்பெற்ற சத்தியாகிரக போராட்டம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. சிங்கள ஆட்சியாளர்களின் தனிச்சிங்கள நடவடிக்கைகளுக்கு எதிராக இடம்பெற்ற அந்த அறப்போராட்டத்தில் ஆயிரக்கணக்கில் ஆண்களும் பெண்களுமாக கலந்து கொண்டிருந்தனர். தனது பச்சிளம் பாலகனுக்கு பாலூட்டிய வண்ணம் அந்த அறப்போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார் ராசலட்சுமி அம்மையார். அந்த அம்மையார் வேறு யாரும் அல்ல, தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் போராளிகளாலும் பொதுமக்களாலும் பிற்காலத்தில் கிட்டம்மா கிட்டம்மா என்று அன்பொழுக அழைக்கப்பட்டவரே அவர். தாய்ப்பாலுடன் வீரத்தையும் சேர்த்து அந்த தாய் கிருஷ்ணகுமார் என்கின்ற அந்த குழந்தைக்கு ஊட்டியிருக்க வேண்டும். அதனால்தான் கிருஷ்ணகுமார் பின்னாளில் கிட்டுவாக உருமாறி சாதனைகள் பலவற்றை சாதிக்க முடிந்தது. தமிழரசு கட்சியின் மிகப்பெரிய ஆதரவாளர்களாக விளங்கிய அவரது பெற்றோர் கட்சி ஆதரவாளர்களோடு உரையாடும் சமயங்களில் அவற்றையெல்லாம் உன்னிப்பாக கவனித்து கொண்டே வளர்ந்தார் கிட்டு. சிறு வயதிலேயே கிட்டுவுக்கு போராட்ட குணத்தை வளர்த்தெடுத்த பெருமை அவரது பெற்றோர்களையே சாரும். இளம் பராயத்திலேயே சிலம்பம் உட்பட வீரக்கலைகளை கிட்டுவுக்கும் அவரது அண்ணாவிற்கும் கற்றுத்தந்தவர் அவர்களது தந்தையார் ஆகும். சிறுவயது கல்வியை வல்வை கத்தோலிக்க மிஷன் பாடசாலையிலும், 6 வகுப்பிலிருந்து உயர்கல்வியை பருத்தித்துறை வேலாயுத மகாவித்தியாலயத்திலும் பெற்றுக்கொண்டார் கிட்டு. பின்னாட்களில் போராளிகளினதும் பொதுமக்களினதும் அன்பையும் ஆதரவையும் பெற்றுக்கொண்ட அவர் பாடசாலை வாழ்விலும் அனைத்து ஆசிரியர்களுடனும் பணிவுடனும் மரியாதையுடனும் பழகி இளம் வயதிலேயே அவர்கள் அனைவரினதும் அன்பையும் பெற்றுக்கொண்டார். 1974 இவரது அண்ணாவுக்கு திருமணம் நடைபெற்ற பொழுது தான் ஆசையாக அணிந்திருந்த புலிப்பல் பதித்த சங்கிலியை அண்ணனின் கழுத்தில் அணிவித்து தனது அன்பை வெளிப்படுத்தியிருந்தார். பொன்னை பொருளை விரும்புவதை விட தான் பிறந்த மண்ணின் மீதுள்ள பற்றே சிறந்தது என்ற எண்ணம் அன்றே அவருக்கு உதித்திருக்க வேண்டும். இவன் கழுத்தில் சங்கிலி போட்டுக்கொண்டு திரியும் போதே இவன் மீது எனக்கு ஒரு கண் இருந்தது என பின்னாளில் தலைவர் ஒருமுறை சொல்லியிருந்தார். கல்வி பொது தராதர பத்திர பரீட்சையில் திறமையாக சித்தி பெற்று உயர்தர வகுப்பில் கல்வி கற்றுக்கொண்டிருந்த காலகட்டத்தில் தம்பியுடன் செல்கின்றேன், வீட்டுக்கு ஒருவர் நாட்டுக்கு ஒருவர் என கடிதம் ஒன்றை எழுதி நண்பன் ஒருவர் மூலமாக தங்கள் சொந்த அச்சகமான குமார் அச்சகத்திற்கு அனுப்பிவிட்டு இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார் கிட்டு. இயக்கம் வளர்ச்சி பெற்றிராத ஆரம்ப கால நாட்கள் அவை. 80களின் நடுப்பகுதியில் தலைவருக்கு எதிரான உட்பூசல்கள் சதி நடவடிக்கைகள் உச்சக்கட்டத்தை அடைந்து விரக்தியோடு தலைவர் செயற்பட முடியாது இருந்த காலகட்டத்தில் தம்பியோடு கடைசி வரை சேர்ந்திருந்து அவருக்கு ஆதரவாக செயற்பட்ட ஒரு சிலரில் கிட்டு முக்கியமானவர். தலைவருக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்ததில் பெரும் பங்கு கிட்டுவுக்கும் கிட்டம்மாவுக்கும் உண்டு என்று சொன்னால் அது மிகையாகாது. 81 மே-ஜூன் காலப்பகுதியில் போராளிகளை கைது செய்து விட வேண்டும், இயக்கத்தை முளையிலேயே அழித்து விட வேண்டும் என ஸ்ரீலங்காவின் சிங்கள அரசு முனைப்போடு செயற்பட்டு கொண்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து எம்மவர்கள் கடல் மார்க்கமாக தமிழகம் வந்து இங்கே தலைமறைவு வாழ்க்கை வாழ வேண்டிய சூழல் ஏற்பட்டது. 83 இலங்கையில் இடம்பெற்ற இனக்கலவரத்தினை தொடர்ந்து சிறந்த ராஜதந்திரியான இந்திரா அம்மையார் அவர்கள் அமரராகிவிட்ட முன்னாள் முதலமைச்சர் MGR அவர்களின் பரிந்துரையின் பேரில் எமது இயக்கத்திற்கு ஆயுத பயிற்சிகளை வழங்க முன்வந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பயிற்சி முகாம்கள் அமைக்கப்பட்டன. மக்கள் திலகம் MG ராமச்சந்திரன் அவர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு வழங்கிய நிதியுதவிகளும் காட்டிய ஆதரவும் தமிழீழ மக்களால் என்றும் மறக்கப்பட முடியாதவை என்பதை இவ்வேளையில் சொல்லித்தான் ஆக வேண்டியுள்ளது. 83 இறுதி பகுதியில் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் குளிர் உறையும் மலைச்சாரலில் ஒரு பயிற்சி முகாம், இந்திய புலனாய்வுத்துறையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய இராணுவ அதிகாரிகள் பயிற்சிகளை வழங்கிய போது அவர்களிடம் கேர்னல் கிட்டு உட்பட 100க்கும் மேற்பட்டோர் பயிற்சியினை பெற்றுக்கொண்டனர். 1986 யாழ்ப்பாண தளபதியாக கேர்னல் கிட்டு இருந்தபோது வரலாற்று புகழ்மிக்க கைதி பரிமாற்றம் ஒன்று இடம்பெற்றது. அக்கைதி பரிமாற்றமே கேர்னல் கிட்டுவை ஒரு ராஜதந்திரியாக வெளிப்படுத்தியது. மன்னார் அடம்பன் பகுதியில் சண்டையொன்றில் விடுதலை புலிகள் கைது செய்திருந்த இரண்டு இராணுவத்தினரை வைத்து கொண்டு ஒரு கைதி பரிமாற்றத்தினை ஏற்படுத்தி இறுதியில் ஒரு இராஜதந்திர வெற்றியை பெற்றார். 1987 மார்ச் மாதம் 31 நாள் கிட்டுவின் வளர்ச்சியை பொறுக்க முடியாத துரோக சக்திகள் அவர் மீது கைக்குண்டு தாக்குதலை மேற்கொண்டன. கிட்டுவின் சரித்திரம் முடிந்தது என்று எண்ணி குதூகலித்தனர் துரோகிகள். காலனிடம் கிட்டுவை அனுப்பிவிடலாம் என்று எண்ணினார்கள் காதகர்கள். ஆனால் கிட்டுவின் காலொன்றின் பகுதியினை மாத்திரமே பறித்தெடுக்க முடிந்தது. காலை இழந்தபின் ஓய்ந்து விடுவான் கிட்டு என எண்ணியவர்கள் ஏமாந்தார்கள். ஊனம் உடலில்தான், உள்ளத்தில் இல்லை என்றவாறு மீண்டும் மீண்டும் செயல்பட்டார் கிட்டு. 1987 லிபரேஷன் ஆபரேஷன் நடவடிக்கையினை தொடர்ந்து ஜூலை மாதம் ராஜீவ் ஜெயவர்தனா ஒப்பந்தம் நிகழ்கிறது. அதனைத் தொடர்ந்து ஒரு காலை இழந்திருந்த கிட்டுவிற்கு மருத்துவ வசதி செய்து தருவதாக கூறி தனது விமானப்படை விமானத்தில் அவரை இந்திய அரசு சென்னைக்கு அழைத்து வந்தது. பின்னர் இந்திய ஆக்கிரமிப்பு படைகள் உடனான போர் தொடங்கிய பின் தகுந்த அனுமதி பத்திரமின்றி இந்தியாவுக்குள் வந்தார் என்ற குற்றச்சாட்டில் அவரை சிறைக்குள் தள்ளியது. 1988 ஆவணி மாத இறுதியில் கிட்டுவும் அவருடன் இருந்த தோழர்கள் மாத்திரமன்றி மருத்துவ வசதி பெறவென இந்திய அரசின் அனுமதியுடன் தமிழ்நாட்டுக்கு வந்து பல இடங்களிலும் தங்கியிருந்த பெண் போராளிகள் உட்பட 154 பேர் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டனர். 1989 இவர்களது உள்ளிருப்பு போராட்டங்களினை தொடர்ந்து யாழ்ப்பாணம் கொண்டு செல்லப்பட்ட இவர்கள் அப்போது அங்கு இயங்கி வந்த பிரஜைகள் குழுவினரிடம் கையளிக்கப்பட்டனர். விடுவிக்கப்பட்டவர்களில் பலர் போராட்ட களத்தில் நின்று ஒதுங்கிய பொழுதிலும் ஒரு காலை இழந்திருந்த கிட்டு மீண்டும் முனைப்புடன் செயற்படும் நோக்கில் கானகத்திலிருந்து போர் நடத்தி கொண்டிருந்த எம் தலைவரோடு மீண்டும் வந்து இணைந்து கொண்டார். புனித பூமி இவரையும் தன்னோடு சேர்த்து கொண்டது. 90 காலகட்டத்தில் இலங்கை அரசுடனான புரிந்துணர்வு நடவடிக்கையின் போது இலங்கை அரசின் உலங்கு வானூர்தி ஒன்றில் கானகத்திலிருந்து கொழும்பு சென்ற கிட்டு எமது இயக்கத்தின் சர்வதேச பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். அதன்பின் லண்டனில் இருந்து களத்தில் என்ற பெயரில் போராட்ட செய்திகளையும் புலிகளின் அரசியல் இராணுவ நடவடிக்கைகளுக்குரிய விளக்கங்களையும் உலகெங்கும் வாழும் ஈழ தமிழர்களுக்கு வழங்கி கொண்டிருந்தார். அத்தோடு நின்றுவிடாமல் மேல நாடுகள் பலவற்றின் அரசியல் தலைவர்களை, இராஜதந்திரிகளை, மனித உரிமை நிறுவனங்களின் முக்கிய பிரமுகர்களை, அரசுகளில் செல்வாக்குள்ள சில தனிநபர்களை அடிக்கடி சென்று சந்தித்து எமது இயக்கத்துக்கு எதிராக முடுக்கிவிடப்பட்டிருந்த பொய் பிரச்சாரத்தின் உள் நோக்கங்களை தெளிவுபடுத்தியதோடு அவர்களுடன் தனிப்பட்ட உறவுகளையும் தொடர்புகளையும் வைத்து அதை வளர்த்தும் வந்தார் அவர். அன்றைய காலகட்டத்தில் இலங்கை தீவில் சமாதானத்தை ஏற்படுத்த விரும்பிய மேலை நாடுகள் சிலவும் மனித உரிமை நிறுவனங்கள் சிலவும் கேர்னல் கிட்டுவுடன் இனப்பிரச்சினை தொடர்பாக மறைமுக பேச்சுக்களை நடாத்தின. கேர்னல் கிட்டுவை ஒரு சிறந்த இராஜதந்திரியாகவும் மேலத்தேய சமூகம் கணித்தது. வீரச்சாவடைந்த போராளிகளை பற்றி 30 மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியுள்ள இவர் தமிழ்நாட்டிலிருந்து வெளிவரும் தேவி சஞ்சிகையில் தொடராக எழுதி வந்த கள அனுபவங்கள் அவரின் போர்க்குணம் கொண்ட புரட்சிகர எழுத்தை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தெரியப்படுத்தின. இந்திய இராணுவத்தினர் செய்த படுகொலைகள், பாலியல் வன்முறைகள், மனித உரிமை மீறல்கள் ஆகியவற்றை உலகிற்கு அம்பலப்படுத்த பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்தே இயக்கம் சத்திய கடதாசிகளை பெற்றிருந்தது. அந்த சத்திய கடதாசிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து பவான் பேப்பர்ஸ் என பெயரிட்டு ஆங்கிலத்தில் அச்சிட்டு இந்திய படைகளின் அரக்கத்தனத்தை இந்திய மக்களுக்கும் உலகிற்கும் புட்டுக்காட்டினார். இந்தியாவின் நம்பிக்கை துரோகத்தை இடித்து காட்டவும் இந்திய குடிமக்களுக்கு இந்திய படை தமிழீழ மக்களுக்கு செய்த கொடுமைகளை சுட்டிக்காட்டவும் என ஜூ டு இந்தியா, இந்தியா நீயுமா என்ற புகைப்பட புத்தகத்தை வெளியிட்டார். இது இந்திய அரசின் கொடூரங்களை உலகிற்கு காட்ட உதவியது. உலக நாடுகளில் எல்லாம் வசித்தபடி எமது விடுதலை போராட்டத்திலிருந்து ஒதுங்கி வாழ்ந்த சர்வதேச தமிழ் சமூகத்தை போராட்டத்துடன் இணைத்து வைத்திருக்க பெரும் பாடுபட்டார். இந்த நிலையில்தான் தமிழரின் இனப்பிரச்சினை தொடர்பாக சில மேலை நாடுகள் தெரிவித்த கருத்துக்களையும் அபிப்பிராயங்களையும் வேண்டுகோள்களையும் எடுத்துக்கொண்டு தலைவரை நேரடியாக சந்தித்து ஆலோசனை பெறுவதற்காகவே கிட்டு தமிழீழம் நோக்கி புறப்பட்டிருந்தார். 1993 ஜனவரி 13 நாள் MV அகத் கப்பல் கேர்னல் கிட்டுவையும் ஏனைய தோழர்களையும் ஏற்றியவாறு சர்வதேச கடற்பரப்பு வழியே தமிழீழம் நோக்கி பயணித்து கொண்டிருந்தது. கேர்னல் கிட்டு தமிழீழம் நோக்கி வங்கக்கடல் வழியாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை இந்திய அரசு அறிந்து கொண்டது. அக்கப்பலில் கேர்னல் கிட்டு அவர்கள் மேற்குலக சமாதான முயற்சியின் தூதுவனாக பயணம் செய்கின்றார் என்பதும் இந்திய அரசுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. ஆயினும் அக்கப்பலை இடைமறிக்கும்படி இந்திய அரசு கட்டளை வழங்கியது. சர்வதேச கடற்பகுதியில் பயணம் செய்து கொண்டிருந்த கப்பலை இந்திய கடற்படையின் 2 நாசகாரி கப்பல்கள் 93 ஜனவரி 13 திகதி தடுத்து நிறுத்தின. பின்னர் இந்திய கரை நோக்கி கப்பலை செலுத்தும்படி நிர்பந்தித்தன. இந்த செய்தியை கப்பலில் இருந்த தொலைத்தொடர்பு கருவி மூலம் கேர்னல் கிட்டு அவர்கள் எமது சர்வதேச தலைமையகத்திற்கு அறிவித்தார். இச்செய்தியை பிரான்சில் இருந்தபடி எமது பிரதிநிதி திரு லோரன்ஸ் திலகர் அவர்கள் உலக செய்தி நிறுவனங்களின் மூலம் வெளிப்படுத்தியதோடு சில ஐரோப்பிய நாடுகளுக்கும் தமிழ்நாட்டு தலைவர்களுக்கும் சில மனித உரிமை நிறுவனங்களுக்கும் அறிவித்து கேர்னல் கிட்டுவையும் ஏனைய தோழர்களையும் விடுவிக்க உதவும்படி வேண்டுகோள் விடுத்தார். அத்துடன் கேர்னல் கிட்டுவின் சமாதான பயணத்தை பற்றியும் பகிரங்கப்படுத்தினார். ஜனவரி 15 திகதி உலகெங்கும் இச்செய்தி பரவிவிட்டது. ஆனால் இந்திய அரசு இதை பற்றி எதுவுமே கூறாது, மௌனமாக இருந்தது. அந்த மௌனத்தின் உள்ளே சூழ்ச்சி வலையொன்று சுறுசுறுப்பாக பின்னப்பட்டு கொண்டிருந்தது. கிட்டுவை உயிருடன் பிடிக்க வேண்டும் அல்லது அவரை அழிக்க வேண்டும், மேற்குலக சமாதான முயற்சியை குழப்ப வேண்டும் என இந்திய ஆளும் வர்க்கம் முடிவெடுத்திருந்தது. சர்வதேச கடற்பரப்பிலிருந்து 2 கடற்பயணத்தின் பின் கேர்னல் கிட்டுவும் தோழர்களும் பிரயாணம் செய்த கப்பல் சென்னை துறைமுகத்துக்கு நேரே இந்திய கடல் எல்லை வரை கொண்டு வரப்பட்டது. அங்கே வைத்து அவர்களை சரணடையும்படி இந்திய கடற்படையால் கட்டளையிடப்பட்டது. மறுத்தால் கப்பல் தாக்கப்பட்டு கைது செய்யப்படுவீர்கள் என எச்சரித்தது. எதிர்த்தால் கப்பல் மூழ்கடிக்கப்படும் என்றும் மிரட்டியது. இதில் எது நடந்திருந்தாலும் அது இந்திய அரசுக்கு வாய்ப்பாகவே முடிந்திருக்கும். சரணடைந்திருந்தால் கேர்னல் கிட்டுவையும் ஏனையோரையும் கைது செய்து பொய் வழக்குகளை புனைந்து அவர்களை அவமானப்படுத்தி சித்திரவதைகள் செய்வதுடன் எமது இயக்கத்தையும் எமது விடுதலை போராட்டத்தையும் சர்வதேச சமூகத்திற்கு கொச்சைப்படுத்தி காட்டியிருக்கும். ராஜீவ்காந்தி மீதான கொலை குற்றச்சாட்டினை கேர்னல் கிட்டு மீது சுமத்தி அவரை நிரந்தரமாக சிறைக்குள் தள்ளி கொடுமைகள் செய்திருக்கும். இந்திய அரசின் அநாகரிகமான அரசியல் மரபும் காட்டுமிராண்டித்தனமான இழிச் செயல்களும் எமக்கு பழக்கமானவைகளே ஆகும். சரணடைய மறுத்து கேர்னல் கிட்டுவும் ஏனைய போராளிகளும் கப்பலிலே இருந்திருப்பார்களேயானால் கப்பலை மூழ்கடித்து விட்டு தமது போர்க்கப்பல்களை தாக்க வந்த புலிகளின் கப்பலை மூழ்கடித்து விட்டோம் என சொல்லி அறிக்கையை இந்திய அரசு வெளியிட்டிருக்கும். இந்த நிலையில்தான் சரண் அடைவதும் இல்லை, இந்திய அரசின் பொய்ப்பிரச்சாரத்துக்கு பலியாவதும் இல்லை என்ற முடிவுடன் கேர்னல் குட்டு அவர்களுடன் லெப்டினன்ட் கேர்னல் குட்டிசிறி, மேஜர் வேலவன், கப்டன் ஜீவா, கப்டன் ரொசான், கப்டன் குணசீலன், கப்டன் நாயகன், லெப்டினன்ட் அமுதன், லெப்டினன்ட் நல்லவன், லெப்டினன்ட் தூயவன் ஆகிய போராளிகளும் வேறு வழியின்றி தமது கப்பலையும் தகர்த்து தங்களை தாங்களே அழித்து கௌரவமாக வீரசாவினை தழுவிக்கொண்டார்கள். வீரசாவினை தழுவிக்கொண்ட அந்த வீரவேங்கைகளின் நினைவு நாளில் அவர்கள் தங்கள் நெஞ்சங்களில் சுமந்திருந்த இலட்சிய கனவினை நிறைவேற்ற நாம் அனைவரும் சபதமேற்போம். இதுதான் நாம் அந்த வீர மறவர்களுக்கு செய்யும் அஞ்சலியாகும். தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகம்.